الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما الى يوم الدين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد واتقوا الله ربكم سرا وعلانيه اما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر وذكر الله كثيرا صدق الله العظيم அவர்கள் மீதும் அடிச்சுவரை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் சாபியோன்கள் சபோ சாபியங்கள் நல்லடியார்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாம். அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கின்ற அன்பர்களே நண்பர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தரம்பை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அழியில் இருக்கும் அப்பா உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தரம்பை பயந்து வாழக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹும் அனைவரையும் சமோசித்துக் கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே வாலிபர்களே வயோதிபர்களே அல்லாஹாலா இந்த உலகத்திலே முஹ்மின்களுடைய வாழ்க்கையை முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை வித்தியாசமான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆகியிருக்கிறான். இஸ்லாத்தை ஏற்காத ஒருவன் வாழக்கூடிய வாழ்வாக ஒரு முஸ்லிம் வாழ முடியாது. அவனுக்கு எந்த ஒரு வாழ்க்கை திட்டம் இருக்கிறது இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற பிரகாரம் தான் அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே சிறந்த பண்பாடு அலங்கிய முன்மாதிரி என்ற தலைப்பிலே உங்களோடு சில விஷயங்களை பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே வானம் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் தாவரங்கள் கால்நடைகள் மனிதர்கள் எல்லோருக்கும் நன்மை தருவதை போல இவைகள் எல்லோருக்கும் நன்மை கொடுப்பதை போல மனிதன் என்ன செய்ய வேண்டும்? மனிதனும் வேறுபாடு எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக தன் மூலமாக பிறருக்கு நன்மை ஏற்படும் வகையிலே ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் எப்போதும் நன்மையின் ஊற்றுக்கண்ணாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் எப்போதும் தீமையின் சிகரமாக இருக்க முடியாது. தீமையை விளைப்பவனாக ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. எனவே இஸ்லாமிய சொல்லக்கூடிய மார்க்கம் அது பண்பாடு ரீதியாக வளர்ந்த மார்க்கம். இஸ்லாமிய சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் மக்களுடைய உள்ளத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் எந்த அளவென்றால் இஸ்லாமின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை திரட்டி பார்க்கின்ற போது நபிகளாருடைய வாழ்விலே அதிகமான வாழ்வில் பார்க்கின்ற போது நபிகளாருடைய பண்பாடுதான் மற்ற மக்களை கவர்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. எனவே பண்பாடு என்று சொல்லக்கூடியது இன்று எங்கள் மத்தியிலே மங்கி போகின்ற ஒன்றாக இருக்கிறது. இங்கு மனிதர்கள் எல்லாம் பாவங்களை எல்லாம் இனிப்பு பண்ணத்தை போடு சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாவம்தான் தன்னுடைய இலட்சியமாக சில மனிதர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அது வியாபார ரீதியான பாவமாக இருக்கலாம், அல்லது வேறு வகையான பாவங்களாக இருக்கலாம். இந்த அநேகமான மனிதர்கள், அதாவது ஆக்ராவுடைய நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்தை அடைவதுதான், பட்டம் பதவியை அடைவதுதான், இந்த உலக இலாபத்தை அடைவதுதான் அவருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அப்படி யாருடைய நோக்கமும் இருந்து வரக்கூடாது. அதற்கு மாற்றமாக ஒரு முஸ்லிம் எப்போதும் மற்ற முஸ்லிமுக்கோ அல்லது மற்ற ஒரு அடியாளுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக வாழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆன் சொல்கிறது, வைன்னக லஅலா குலுகின் அலீம். நபியே, நீங்கள் அழகான குணத்திலே இருக்கின்றீர்கள், அழகான சிறிய குணத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று குர்ஆன் நபியை பார்த்து பேசுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல குர்ஆன் சொல்லுகிறான், நபியே நீங்கள் கல் நெஞ்ச முடியவராக இருந்திருந்தால் அன்று வாழ்ந்த மக்கள் உங்களை மட்டும் மிரண்டோடி இருப்பார்கள். எனவே மிரண்டோடாமல் உங்களோடு இருப்பதாக இருந்தால் அந்த மக்கள், அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலே கருணையை அகலாக்கை நல்ல குணத்தை போட்டிருக்கிறான். இதுதான் காரணம் மக்கள் உங்களோடு ஒன்றிணைந்திருப்பது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஇன்னமா புரித்து யுதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் அனுப்பப்பட்ட நோக்கமே மக்களுக்கு மத்தியிலே நல்ல விஷயங்களை கொண்டு வர வேண்டும், நல்ல விஷயங்களை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய எல்லா விடயங்களும் நல்ல விடயமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் பக்கத்து வீட்டில் இருந்து பார்த்தால் அவருடைய எல்லா செயல்களும் விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் பாதையிலே நடந்தால் மற்ற பாதையிலே நடக்கக்கூடியவனுக்கு அவனால் பிரயோஜனம் அளிக்கப்பட வேண்டும். ஒரு முஸ்லிம் கடை செய்தால் பக்கத்திலே உள்ள அந்நிய கடைக்காரராக இருந்தால் அவருக்கு இவரால் பிரயோஜனம் அளிக்க வேண்டும். இப்படித்தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு அமைய வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளிலே ஒரு மனிதனுடைய சராத்திலே மிகவும் கனமான ஒரு அமல் இருக்கும் என்றால், கனமான ஒரு இபாதத் இருக்கும் என்றால், நபிகளார் சொன்னார்கள், அது நல்ல குணம்தான். உங்களுடைய மீதான் தராசை நன்மையால் கனமாக்க வேண்டுமா? அது நீங்கள் பழகக்கூடிய பழக்கம் தான், அது உங்களுடைய குணம் தான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் யார் என்றால், இந்த உலகத்திலே நல்ல முறையிலே நடந்தவர்கள், நல்ல பண்பாடோடு நடந்தவர்கள், அவர்கள் தான் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். இன்னும் நபிகளார் சொன்னார்கள், மக்களை அதிகமான சுவர்க்கத்திலே நுழைவிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் இரண்டு இருக்கின்றன, அந்த இரண்டு தான் அதிலே ஒன்று தக்குவல்லா, அல்லாஹ்வை பயந்து வாழ்வது, அடுத்தது அஹ்லா, நல்ல குணம் என நபிகளார் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்து, அவனுடைய பண்பாடை பொறுத்து அல்லாஹ் அவனுக்கு நல்ல முடிவை கொடுக்கிறான். பண்பாடுதான் வாழ்விலே மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. பண்பாடு கெட்டுவிட்டால் மனிதனுடைய எல்லா வெளிப்பாடுகளும் அது கெட்டதாக இருக்கும். அவன் பிள்ளைகளோடு நல்ல முறையிலே பேச மாட்டான், தன்னுடைய மனைவி ஒரு நல்ல முறையிலே கலைக்க மாட்டான், தொழில் செய்யக்கூடிய வேலையாட்கள் முதலாளிகள் தொழிலாளிகள் நல்ல முறையை கலைக்க மாட்டான். எனவே ஒரு முஸ்லிம் எப்போதும் நல்ல வார்த்தையை பேசக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதற்கு சொல்லல்லாகும் அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகாட்டலை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த வழிகாட்டலை பேணுகின்ற போதுதான் எங்களுடைய வாழ்விலே நாம் வெற்றியை காண முடியும். கண்மணி நாயகம் சொல்லல்லாகும் அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே உபதேசம் பண்ணியிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான சில உபதேசங்களை இன்றைய முத்துபாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, ஒரு முஸ்லிம் எப்போது மற்ற முஸ்லிமை தன்னுடைய உயிரை போன்று மதிக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் எப்போதும் பிற முஸ்லிமை தன்னுடைய உயிரை போன்று மதிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே, மூமின்கள் எல்லோரும் கமத்தரில் ஜசத், ஒரு உடம்புக்கு ஒப்பானவர்கள், கல்புன்யான், ஒரு கட்டிடத்துக்கு ஒப்பானவர்கள். இப்படி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல உதாரணங்களை சொன்னார்கள். மூமின்கள் எல்லோரும் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள், மூமின்கள் எல்லோரும் ஒரு உடம்பை போன்றவர்கள். அவர்கள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்தால் எவ்வளவு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயல்வார்களோ, அதை போன்று ஒரு மூமினுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதிலே பங்கெடுக்க வேண்டும் என்ற கருத்தை நபிகளால் சொல்லி காட்டினார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் எப்போதும் மற்ற ஒரு முஸ்லிமை தன்னுடைய உயிரையும் விட மேலாக அவன் கருத வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய சொத்து செல்வமாக இருக்கட்டும், அவனுடைய மான மரியாதையாக இருக்கட்டும், அல்லது அவனோடு சம்பந்தப்பட்ட என்ன விடயமாக இருந்தாலும் அந்த மூமினுடைய பொருள் பாதுகாப்பது இந்த மூமினுடைய கடமை. அந்த மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பது இந்த மூமின் முஸ்லிமுடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமோடு கோபித்து வாழ மாட்டான், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை காட்டி கொடுக்க மாட்டான், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுடைய குறைகளை கழிக்க மாட்டான். தன்னுடைய குறைகளை எப்படி மறைப்பான் தெரியுமா? தன்னுடைய அவுரத்தை, ஒரு முஸ்லிம் தன்னுடைய அவுரத்தை மறைத்துக் கொள்வதை போன்று மற்றவருடைய குறைகளை மறைப்பான். அவர்தான் முஸ்லிம். தன்னுடைய அவுரத்தை மறைப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுப்போம், அதுபோன்று பிற முஸ்லிமுடைய குறைகளை யாரும் வெளியிலே சொல்லக்கூடாது. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமை நீங்கள் ஏற்றுகிறீர்களா அது பாவம். ஒரு முஸ்லிம் ஒரு வருடம் கோபித்துக் கொண்டிருக்கின்றீர்களா நீங்கள் ஒரு கொலையாளி என்று சொன்னார்கள். நீங்க இரண்டு வருடம் ஒரு முஸ்லிம் ஒரு கோபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவரை நீங்கள் ஒரு முஸ்லிமை இரண்டு கொலை செய்ததற்கு அவர் சமன். எனவே அல்லாஹ்வுடைய இவர் கையேந்துகிறார், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என்னுடைய தௌபாவை கபூல் செய்து விடு, யா அல்லாஹ் என்னுடைய வலாய் முஸ்லிமத்தை நீக்கி விடு. அல்லாஹ்வுடைய கையேந்துகிறான், அல்லாஹ் அவருடைய துவாவை கபூல் செய்ய மாட்டான். ஏன்? காரணம், அவர் அடியானோடு இரண்டு வருடம் கோபித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டு வருடம் கோபித்துக் கொண்டிருந்தார் என்றால் அவர் இரண்டு கொலைகளை செய்ததற்கு சமன். எனவே அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு கோபித்துக் கொண்டிருப்பது மிகவும் மிகவும் அதாவது கண்டிக்கத்தக்க விடயமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமோடு கோபித்துக் கொண்டிருக்கிறார், அதே நிலைமையிலே மூணு நாளைக்கு மேல் அவர் கோபித்துக் கொண்டிருந்த நிலைமையிலே மௌத்தாகி விட்டார் என்றால் அவன் நரகம் நுழைந்து விட்டான் என்று சொன்னார். நரகம் நுழைவான் எதிர்காலத்தில் சொல்லல், நரகம் நுழைகிறான் நிகழ்காலத்தில் சொல்லல். அவன் நரகம் நுழைந்து விட்டான் எப்போது அவனுக்கு மரணம் ஏற்பட்டதோ அப்போதே அவன் நரக வாழ்க்கைதான். எனவே ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமோடு கோபித்துக் கொண்டிருப்பது எந்த வகையிலும் அனுமதிக்கப்படாத ஒன்றாக. கண்ணியமானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு விஷயம். எங்களுடைய துவாக்கள் எல்லாம் ஒரு சில கபூல் செய்யப்பட வேண்டுமா? அல்லாஹ் எங்களுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நாங்கள் கோபித்துக் கொண்டிருந்தால் உறவாகிக் கொள்ள வேண்டும், நாங்கள் பேசிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாரம் எங்களுடைய அமல்கள் எல்லாம் ஒரு சில சமர்ப்பிக்கப்படுகின்றன. திங்கட்கிழமை நாளிலும் வியாழக்கிழமை நாடுகளிலும் எங்களுடைய அமல்கள் எல்லாம் ஒரு சில கொண்டு சேர்க்கப்படுகின்றன. இதன் இந்த சந்தர்ப்பத்திலே யாரெல்லாம் கோபித்துக் கொண்டு மக்களுடைய மனதை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அமல் அல்லாஹ்வுக்குள்ளே போய் சேரும். அவர்கள் எப்போது உறவாகி அவர்களுக்குள்ளே முசாபா செய்து கொள்ள வரைக்கும் அவர்களுடைய அமல் அல்லாஹ்வுக்குள்ளே போய் சேரும். எனவே அன்பானவர்களே, இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. சில மனிதர்கள் சொல்வார்கள், எனக்கு அவர் ஹயாத்துக்கு தேவையில்லை, மௌத்துக்கும் தேவையில்லை சொல்வார்கள். அவருடைய கல்யாணம் மட்டும் எனக்கு வந்து செல்ல வேண்டாம் என்று சொல்வார்கள். கண்ணியமானவர்கள், இப்படி யாரும் சொல்லக்கூடாது. அது காவிரி கூட அப்படி சொல்ல மாட்டார். மிக பயங்கரமான ஒரு வார்த்தை. அப்படியான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் நாங்கள் நரகத்துக்குரியவராக மாறிவிடுகிறோம். நவுதுபில்லா, அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வை நல்லியார்களே, ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுடைய குறைகளை மறைப்பான். மற்ற முஸ்லிமுக்கு அவர்களை, ஒரு முஸ்லிமை இன்னொரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அவரை காட்டிக் கொடுக்க மாட்டான், அந்நியவர்களுக்கு காட்டிக் கொடுக்க மாட்டான். ஒரு ஊருக்குள்ளே ஒற்றுமை மிகவும் மிக முக்கியமானது. ஒற்றுமை ஒரு சக்தி என்று கூட கூறலாம். ஒற்றுமை என்பது ஒரு ஆயுதம் என்று கூட கூறலாம். ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய உதவியை வரவழைக்கின்ற மிகப்பெரிய இபாதத் என்று கூட கூறலாம். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒத்துக் கொடுக்காம இருக்கின்ற வரைக்கும், எங்களை பற்றி மற்றவர்களிடத்திலே நாங்கள் குறைகளை சொல்லாமல் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வை நல்லியார்களே, மனிதன் குறையுள்ளவன், மனிதன் இயல்புலே குறையுள்ளவன். ஆனால் குறை காணுவதிலே மனிதனுக்கு அதிக இன்பம் இருக்கிறது. அதனால் மனிதன் குறைகளை தேடுவான். பிள்ளைகள் பெற்றோருடைய குறையை தேடுவார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய குறையை தேடுவார்கள், மாணவர்கள் ஆசிரியர்கள் ஒத்தாதமாருடைய குறையை தேடுவார்கள், ஒத்தாதமார்கள் ஆசிரியர்மார்கள் மாணவர்களுடைய குறைகளை தேடுவார்கள், கணவன் மனைவியுடைய குறையை மனைவி கணவனுடைய குறையை தேடுவார்கள். இது உலக நியதி வளமை, இது உலக நியதியிலே உள்ளது. எனவே அன்பான அல்லாஹ்வை நல்லவியார்களே, எனவே இந்த குறைகளை காணுகின்ற போது நாங்கள் அந்த குறைகளை குறிப்பிட்டு சாராரோர் முடித்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையா அதனோடு முடித்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையா அதை அந்த குடும்பத்தோடு முடித்துக் கொள்ள வேண்டும். ஆசிரியர் மாணவர்களுக்குள்ளே பிரச்சனையா அதற்குள்ளே முடித்துக் கொள்ள வேண்டும். அதை வெளியிலே போகவிடக் கூடாது. ஒரு குடும்பத்துக்கிடையிலே சிறிய ஒரு தகராறு வந்துவிட்டது, இதை போட்டுக் கொடுப்பது அந்நிய இடத்திலே. கண்ணியமானவர்களே, இப்படி இந்த இடங்களில் இப்படியான பிரச்சனை இருக்கின்றன. இல்லாமல் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது தேசிக் கொண்ட விடயம் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் அலைவசனால் யார் முஸ்லீம்களுக்கு எதிராக ஆயுதம் கொடுக்கின்றார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. யார் முஸ்லீம்களை காட்டி கொடுக்கின்றார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. அப்படி என்றார்கள் முஸ்லீம்கள் அல்ல. முஸ்லீம்கள் இல்லாவிட்டால் அவர்கள் யார்? நான் சொல்ல தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் நாங்கள் இல்லை என்றால் நாங்கள் யார்? நமது பில்லா அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே ஊருக்குள்ள குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை பப்ளிக் பண்ணுவதற்கு யாருக்கும் ரைட் இல்லை, அனுமதி இல்லை. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அண்மை காலங்களில் நீங்கள் ஏற்பட்ட சோதனை எல்லோருக்கும் தெரியும். இப்படியான சோதனை முழுமையாக நின்று விட்டதாக யாரும் எண்ண வேண்டாம். எனவே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே மிகவும் பக்குவமாக இருக்க வேண்டும், மிகவும் பக்குவமாக இருக்க வேண்டும். நாங்கள் மிகவும் ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்வு வாழ வேண்டும். பெர்ணாசிரங்களை பட்டாசு கொடுத்துவதை நாங்கள் நிறுத்த வேண்டும். பெர்ணாசிரங்களை மற்றவருடைய மனதை நோவடிக்கும் வகையில் பெருநாள் கொண்டாடுவதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் மற்றவருடைய மனதை உடைக்கின்றவைகள். இதெல்லாம் பண்பாடு இல்லை, இதெல்லாம் பண்பாடு இல்லை. நபிகளார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்ட போது நபிகளார் எழுந்து நின்றார்கள். மனித நேயத்தை கற்றுக் கொடுத்தார். எனவே அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்கள், மனித நேயம் பண்பாடை கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாம். இந்த பண்பாடு எங்களுக்குள்ளே வர வேண்டும். அந்த பண்பாடு மற்றவர்களை கவர வைக்க வேண்டும். நாங்கள் எப்போதும் அந்நிய மக்களை எங்களுக்கு வேலையாக்களாக தான் பயன்படுத்துகிறோம். எங்களுடைய வாகனத்துறையை சாரதியாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு நான் ஒரு நாள் அவர் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. எங்களுடைய கடையுடைய வேலையாளாக இருக்கிறார். அவருக்கு இன்று வேற தீங்கானை ஒதுக்குவோம். அவருக்கு இன்று கண்ணி கொடுப்பதற்கு வேற கோப்பையை ஒதுக்குவோம். நாங்கள் வேற, நீங்க வேற என்று நாங்கள் பிரித்து வைத்து விட்டோம். இஸ்லாம் அப்படி சொல்லி தரவில்லை. கண்ணியமானவர்கள் ஒரு நல்ல முறை நடங்கள், அவர்களை கவரக்கூடிய வகையை நடங்கள் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஆரம்ப காலத்திலே முஸ்லிம்களுக்கு எவ்வளவு கண்ணியம் இருந்தது. ஒரு அந்நியருடைய வீட்டுக்கு சென்றால், அந்நியருடைய வீட்டுக்கு சென்றால் வித்தியாசமாக கதிரைகளை வைத்திருப்பார். இந்த முஸ்லீம்கள் வந்து அமரக்கூடிய கதிரை, அதற்கு மேலால் வெள்ள குடலையை போட்டு ஒரு அழகான அறையை சுத்தம் பண்ணி வைத்திருப்பார். முஸ்லீங்கள் எங்கேயாவது ஒரு விருந்துக்கு போவதாக இருந்தால் அந்நிய வீட்டுக்கு அந்த கோழியை கொடுத்து முஸ்லீங்களிடத்திலே கொண்டு போய் அறுத்து விட்டு கொண்டு வருவார்கள். அப்படியான காலம் இருந்தது. ஆனால் இன்று முஸ்லீங்கள் சொல்கின்றார்கள், சிலர்கள் சொல்கின்றார்கள், அறுக்க தேவையில்லை, நீங்கள் எப்படி தந்தாலும் நாங்கள் சின்ன தயார். கண்ணியமானவர்கள் இது பண்பாடு அல்ல. எங்களுடைய மார்க்கத்திலே தனித்துவத்தை நாங்கள் காட்ட வேண்டும். எங்களுடைய கலாச்சாரத்தை அவர்கள் காட்ட வேண்டும். எங்களுடைய பண்பாடை நாங்கள் காட்ட வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் ஆழமாக ஒரு விஷயத்தை நாங்கள் பதிய வேண்டும். இஸ்லாத்தின் எதிரிகள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறார். எடுத்துக்காட்டுக்காக சில உதாரணங்களை சொல்கிறேன். காபிர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் முஸ்லீம்களுடைய குறையை காபிர்களுக்கு ஒப்படைத்தால், முஸ்லீம்களுடைய குறையை இஸ்லாத்தின் விரோதிகளிடத்திலே கொண்டு சேர்த்தால் எங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? இது பயங்கரமான எச்சரிக்கை. அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு ஏதாவது நலவுகள் நடந்தால், உங்களுக்கு ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்தால், இஸ்லாத்தின் விரோதிகளான அவர்கள் என்ன செய்வார்கள்? கவலைப்படுவார்கள். இவருக்கு நல்லது நடந்து விட்டது, சந்தோஷமான விஷயம் நடந்து விட்டது என்று அவர்கள் கவலைப்படுவார்கள். எங்களுக்கு ஏதாவது தீங்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், எங்களுக்கு ஏதாவது ஒற்றுமையிலே சீர்குறை ஏற்பட்டு விட்டால், ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால், லயவுருக்கும் கைதுவும் செய்யா, யாருடைய சூழ்ச்சியும் உங்களை பலிக்க செய்யாது, உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்னல்லாஹ பிமா யஅமலூன முஹீத், அல்லாஹ் எல்லா விடயத்தையும் ஆழ்ந்து கூர்ந்து அறியக்கூடிய ரப்பாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். என்று அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொன்னாயத்தில் முஃமினூன அல் காஃபிரீன மின் தூனில் முஃமினீன், மூமின்கள் மூமின்களை விட்டுவிட்டு காஃபிர்களை உற்ற நண்பர்களாக இருக்க வேண்டாம் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. கொண்டவர்களே, நீங்கள் யகூதிகளையும் நசராக்களையும் உங்களுடைய தோழர்களாக, அவுளியாக்களாக, நேசர்களாக, நண்பர்களாக, உங்களுடைய ரகசிய நண்பர்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அப்ப நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, ஒமன் யத்தவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹும் மின்ஹும், யார் அப்படி நண்பர்களை அடுத்துக்கொண்டார்களோ, ஊரிலே உள்ள வீட்டிலே உள்ள எல்லா ரகசியங்களையும் இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு யாரெல்லாம் போய் சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் இப்படி பூச்சி கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் குறைகளை எல்லாம் போய் அம்பலப்படுத்துகிறார்களோ, யார் முஸ்லீம்களுக்கு ஆபத்து வர வேண்டும் என்று நினைத்து இப்படியான விடயங்களை சொல்லுகின்றார்களோ, அவர்கள் யார் தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, பைன்னவு மின்ஹும், அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள், அவர்கள் யூதி நசராக்கள் தான். அவர்களை நண்பராக எடுத்தால், முஸ்லீம்களை அவர்களிடத்திலே கொண்டு சேர்த்தால், முஸ்லீம்களுடைய குறைகளை அவர்கள் அவர்களிடத்திலே கொண்டு சேர்த்தால், அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழியை காட்ட மாட்டான் என்று குர்ஆன் உறுதியாக சொல்லி காட்டுகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்கள், முஃமின் சொல்லக்கூடியவர்கள், இந்த முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எங்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த சஹாபாக்கள் அதைத்தான் காட்டினார்கள். 124,000 சஹாபாக்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஸ்ஸாவு அலல் குஃபாரி ரஹ்மாவு பைனஹும், காஃபிரோடு ஒரு கடுமையாக நடந்து கொள்வார்கள், அவர்களுக்கு மத்தியிலே மிகவும் இரக்கமாக பண்பாக இணைப்பாக நடந்து கொள்வார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நபியார்களே, முதலாவது விஷயம், ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை தன்னுடைய உயிரை விடவும் மேலாக கருத வேண்டும். அப்போதுதான் ஒரு ஊரினுடைய ஒற்றுமை, ஒரு ஊரினுடைய வெற்றி, ஒரு ஊருக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ஒரு முஸ்லீமை தரக்குறைவாக கருதக்கூடிய சில காரியங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக எங்களுடைய உறுப்புகள், நாவு எந்தெந்த உறுப்பு இருக்கிறது, இது ஒரு சாதாரண உறுப்பு அல்ல. 50 கிராம் இருக்கும் இந்த நாவு, ஆனால் 50 கிலோ கிராம் எடையுடைய இந்த உடம்பை கொண்டு நரகளிலே போட்டு தள்ளக்கூடிய பயங்கரமான ஒன்றுதான் இந்த நாக்கு. 50 கிராம் ஆனால் 50 கிலோ கிராம் எடையுடைய இந்த உடம்பை கொண்டு நரகளிலே போடும். நான் எலும்பில்லை நினைத்தவரெல்லாம் பேசும். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன்னுடைய வருமானத்தையும் தன்னுடைய நாவையும் பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ, அவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க நான் தயார் என்று நபிகளார் பொறுப்படுத்தார். கண்ணியமானவர்களே, ஒரு ஊரிலே பிறக்கிறையா, அதற்கு காரணம் இந்த நாவு. ஒரு குடும்பம் கலைகிறதா, அதற்கு காரணம் இந்த நாவு. ஒரு ஊரிலே நிர்வாகம் சரியான முறையில் செய்யப்படுவதற்கு கஷ்டமாக இருக்கிறதா, காரணம் இந்த நாவு. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாவை பாதுகாப்பதை மூடாக நிறைய விடயங்களை சாதிக்க முடிகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒற்றுமை சீர்குலைக்கின்ற விடயங்களிலே, எங்களுடைய பண்பாடை கெடுக்கின்ற விடயங்களில் யாரும் ஈடுபட்டு விடக்கூடாது. இரண்டாவது விஷயம், மற்றவர்கள் நல்ல முறையில் நடப்பதை ஒரு வணக்கமாக கருத வேண்டும். நாங்கள் தொழுகை எப்படி வணக்கமாக கருதுகின்றோமோ, 5-6 லட்சம் செலவழித்து மக்கமா மதீனா நகரத்துக்கு சென்று ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றுவதை எப்படி வணக்கமாக கருதுகின்றோமோ, குர்ஆன் ஓதுவதை எப்படி வணக்கமாக கருதுகின்றோமோ, அதே போன்று ஒரு முஸ்லிமோடு நல்ல முறையிலே பழகுவது வணக்கம். நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய அடியான் ஒரு அடியாளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற காலம் எல்லாம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். ஒரு அடியானை ஒரு மதிக்கின்ற போது அல்லாஹ் அவனை மதித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு மூமின் இன்னல் மூமின் لا يدرك بحسن خلقه درجه الصائم القائم. ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமோ நல்ல முறையில் நடப்பதின் நூலாக, நல்ல குணத்தின் நூலாக அவன் நடப்பதின் நூலாக அவன் நோம்பு பிடித்து இரவிலே நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக் கொள்கிறான் என்று நபிகளார் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய இபாதத் நோம்பு பிடித்த இபாதத், இரவிலே கண்மொழித்து வணக்கம் செய்த இபாதத்துடைய கூலியை அல்லாஹ் தருகிறான். ஒரு முஸ்லிம் ஒரு நல்ல முறையிலே நடக்கின்ற போது இப்படியான ஒரு காரியத்தை தான் நாங்கள் உதாசீனம் செய்து கொண்டிருப்போம் என்றால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எவ்வளவு காலத்தை வீணாக்கிவிட்டோம். எனவே அன்பானவர்கள், எல்லா சந்தர்ப்பங்களிலும் மற்றவர்களுக்கு உதவியாக இருங்கள். மற்றவர்களை நல்ல முறையிலே நடப்பது வணக்கமாக கருதுங்கள். ஏனென்றால் அமல் செய்வதற்கே அது லேசு, அதை பாதுகாப்பது கஷ்டம். ஒரு மனிதனுக்கு தான தர்மம் கொடுப்பது லேசி, ஜகாத்து கொடுப்பது லேசி, ஆனால் அந்த கொடுத்த ஜகாத்தை சொல்லாமல் இருப்பது கஷ்டம், கொடுத்த சதக்காவை சொல்லாமல் இருப்பது கஷ்டம். ஹஜ் செய்திருக்கிறோம், ஆனால் அந்த ஹஜ்ஜை பிரபலப்படுத்தாமல் விளம்பரப்படுத்தாமல் இருப்பது கஷ்டம். எனவே எங்களுடைய அமல் பாதுகாக்கப்பட வேண்டுமா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய அமலை சரியான முறையில் செய்து இக்லாஸாக அல்லாஹ்வுக்கு ஆவணி செய்ய வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய அமல் பாதுகாக்கப்படும், மற்ற மனிதர்களை மதிக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய அமல் பாதுகாக்கப்படும். ஒரு மனிதன் கோடிக்கணக்கிலே சக்காத்து கொடுக்கிறான், ஆனால் 20 வருஷத்துக்கு பின்னால் சொல்லுகிறான், நான் கொடுத்த ஜகாத்தால் தான் இவர் தலை நிமிர்ந்து வாழுகிறார், இவர் இருக்கிற வீடு நான் கொடுத்த ஜகாத் என்று சொல்லிவிட்டா நபியவங்க சொன்னாங்க, சொல்லி காட்டின அவனுக்கு நரகம் என்று சொன்னாங்க. சொல்லி காட்டினால் அவன் கொடுத்த 20 வருஷத்துக்கு முன்னால செஞ்ச தர்மத்தை ஜகாத்த 20 வருஷத்துக்கு பின்னால் அந்த நன்மை அப்படியே இழக்கிறார். நவுதுபில்லா, எங்களை பாதுகாக்கும். ஒரு மூமின் கௌரவப்படுத்த வேண்டும். ஒரு மூமினுக்கு சதக்காக்கள் கொடுத்தால் அதை மறைமுகமாக கொடுக்க வேண்டும், அதற்குத்தான் நன்மைகள் அதிகம். ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு, ஒரு முஸ்லிமுடைய அமலா, இதைத்தான் எங்களுக்கு சொல்லித்தருகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வுள்ளாஹியர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் மற்ற மனிதர்களோடு நல்ல முறையிலே நடப்பதை வணக்கமாக நாம் கருத வேண்டும். அடுத்த விஷயம், ஒரு முஸ்லிமை பற்றி எப்போதும் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். ஒரு முஸ்லிமை பற்றி எல்லா சந்தர்ப்பங்களிலும் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், துருவி துருவி ஆராய வேண்டாம், சிஐடி வேலை நீங்க பார்க்க வேண்டாம், அது அல்லாஹ்வோட வேல். அல்லாஹ் துருவி துருவி ஆராயக்கூடியவன். ஒரு மனிதன் தப்பு தவறு செய்கிறானா அது பாவம். அந்த தப்பு தவறு நாம பப்ளிக் பண்ணினா, அதை பகிரங்கப்படுத்தினா அதை விட பெரிய பாவம் பகிரங்கப்படுத்துவது. எனவே கண்ணியமானவர்களே, சிலர் தப்பு தவறு செய்வார்கள், அவர் 4 பேருக்கு முன்னாடி கேவலப்படுத்துவது சிலருக்கு இன்பம். அப்படி கேவலப்படுத்தினா தப்பு செய்த ஒரு காலமும் திருந்த மாட்டார். எல்லாருக்கும் தெரியுமே நான் தப்பு செய்கிறேன், நான் இங்கே திருந்திதான் யாரு ஏற்றுக்கொள்ள போகிறார் என்ற மன தைரியம் அவருக்கு வந்துவிடும். எனவே அன்பானவர்களே, யாராவது தப்பு தவறு செய்தால் அவரை முறையாக அணுகி நல்ல முறையில் திருத்த வேண்டும். அதுதான் இஸ்லாம் சொல்லி தருகின்ற பண்பாடு. நபிகளாருடைய பள்ளிக்குள்ளே ஒரு மனிதர் வந்து சிறுநீர் கழித்தார். நபிகளார் எப்படி நடந்து கொண்டார்கள்? சஹாபாக்கள் அடிப்பதற்கு பாய்ந்தார்கள். நபிகளார் சொன்னார்கள், அவர் தெரியாமல் செய்திருக்கிறார், தண்ணீரை கொண்டு வாருங்கள், கழுங்கள் என்று சொல்லி அந்த மனிதரை தனியை கூப்பிட்டு நபிகளார் சொன்னார்கள், பள்ளி என்று சொல்லக்கூடிய இடம், அல்லாஹ்வை சிக்ர் செய்யக்கூடிய இடம், சொல்லக்கூடிய இடம், இங்க சிறுநீர் கழிக்க வேண்டாம், இது அழுக்கான வேலைதானே என்று சொல்லி அவருடைய தலையை தடவி அனுப்பி வைத்தார். இதுதான் பண்பாடு. தவறு செய்வரை அடித்து விட்டால் அந்த தவறு நின்று விடாது, அந்த தவறு பெருகும். எனவே அன்பானவர்களே, நீங்கள் இரக்கமாக பண்பாக சொல்கின்ற போது நிச்சயமாக சமூகம் ஏற்றுக்கொள்ளும். ஒரு மனிதன் வாயால் சொல்லுகின்ற வார்த்தையை விட நடந்து காட்டுகின்ற நடைமுறை இருக்கிறது, இதுதான் சமூகத்துடைய வாழ்வில் மிகவும் தாத்பரியத்தை மிகவும் ஆழமாக பதியும். நீங்க குழந்தை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பல மரம் சொல்லுங்க, சொலப்போ சொலப்போண்டா நம்ம புள்ள போகாது. நீங்க சொல்ல வாங்க வந்து போங்க, அஞ்சு நேரம் குழந்தை தானாக போகும். வாப்பா முழுக்க முழுக்க வீட்டுல போய் சொல்றா, பிள்ளைக்கு சொல்ற உண்மையை பேசினு புள்ள உண்மை பேசினாது. வாப்பா உமா உண்மை பேசினா புள்ளட வாயால தானாக உண்மை வரும். கண்ணியமானவர்களே, இதுதான் இஸ்லாம் சொல்லி தருகின்ற பண்பாடு. எனவே எப்போதும் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை நல்லெண்ணம் வைக்க வேண்டும், தப்பான எண்ணம் சொல்லக்கூடாது. நபிகளால் சொன்னார்கள், தப்பான எண்ணம் இருக்கிறதே அதுல சிலது பாவம். நீங்க சில நேரத்தில் இவர் இப்படி இருக்கலாம் என்று எண்ணுவீர்கள், அவர் அப்படி இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய ஒரு பாவம் நீங்கள் சம்பாதிக்கின்றீர்கள். இமாமுனா ஹஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹய்யா உருபத்தின் எழுதுகின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய உறுப்புகளால் செய்கின்ற பாவங்களை விடவும் தன்னுடைய உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவம் இருக்கிறதே, தவறு இருக்கிறதே, அதற்கு தவறு அதற்குரிய மடங்கு, அதாவது என்ன நன்மை செய்தால் கூலி கிடைக்குமோ அந்த நன்மைக்கு கொடுக்கின்ற கூலியை விட அது கூட. ஒரு மனிதன் உள்ளத்தால நன்மை செஞ்சா அதுக்கு கூட, ஒரு மனிதன் உள்ளத்தால தவறு செஞ்சா அது பல மடங்கு கூடுதல். அதாவது நபியவர்கள் சொன்னார்கள், நீயத்துல் மூமின் கைரும் மின் அமலி. ஒரு மூமினுடைய நீயத் இருக்கிறதே அவன் செய்யக்கூடிய அமலை விடவும் சிறந்தது நீயத். அவர் எண்ணத்துக்கு தான் கூலி. ஒரு மனிதர் பாயிலே படுக்கிறார், ஜிஹாதுக்கு போக வேண்டும் என்ன ஒரு போக கிடைக்கல, அல்லாஹ் ஜிஹாதுடைய அந்தஸ்து அவரை கொடுக்கிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் உள்ளடியார்களே, ஒரு முஸ்லிம் எப்போதும் அவனை மதிக்க வேண்டும். மற்ற முஸ்லிமுடைய குறைகளை அவன் பேசக்கூடாது. எப்போதும் அவனை நல்லெண்ண வைக்க வேண்டும். அடுத்தது, ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் செய்ய வேண்டும். நபிகளார் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஆறு என்று சொன்னார்கள். அதிலே முதலாவது சலாம், இரண்டாவது அழைப்பு கொடுத்தா அதற்கு விடை அளிப்பது, உபதேசம் செய்யுமாறு கேட்டால் உபதேசம் செய்வது, தும்மினால் அதற்கு பதில் சொல்வது, நோய் விசாரிக்க சொல்வது, ஜனாசா மௌத்தானால் அவனை ஜனாசாவை பின்தருவது. இது ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு பாரபட்சம் இல்லாமல் செய்யக்கூடிய கடமைகள். எங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜனாசா விழுந்தா அங்க போறது, எங்களுக்கு தெரிந்த அமைப்பு இல்ல ஒழுவர ஜனாசாவா இருந்தா அங்க போறது, எங்களுக்கு தெரிந்த ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டா அவரை போய் நோய் விசாரிக்க போறது, எங்களுக்கு தெரிந்தவராயிருந்தா சலாம் சொல்றது, இது இஸ்லாம் சொல்லித்தார பண்பாடு அல்ல. நவியோர் சொன்னார்கள், தெரிந்தவர்கள் பெரியாதவர்கள் எல்லாருக்கும் இஸ்லாம் சொல், சலாம் உங்களுக்குள்ளே அன்பை ஏற்படுத்தும். எனவே இந்த பண்பாடுதான் எங்களுடைய மார்க்கத்தை வளர்த்த ஒரு பண்பாடு. எனவே அந்த பண்பாடு எங்களுக்கு இருக்க வேண்டும். சலாம் நாம் எல்லோருக்கும் செல்ல வேண்டும். ஜனாதா இருந்தா எல்லாவற்றையும் போய் கலந்து கொள்ள வேண்டும். அந்நிய மக்கள் இறந்து விட்டாலும் அந்த விஷயங்கள்ல கூட நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஆனா எங்களுடைய தனித்துவத்தை காட்ட வேண்டும். நீங்கள் எப்படி நடக்கிறோ அப்படித்தான் நாங்களும் நடப்போம் என்று நாங்கள் சென்று அவர்களோடு இருந்து விட முடியாது. லக்கும் தீனுக்கும் வலியது, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு சொந்தம், எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொந்தம். மார்க்கத்தை சென்று தனித்துவம் இருக்கிறது, அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்திலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அடுத்த விஷயம், மற்றவர்கள் முறை தவறி நடக்கும் போது நாம் நல்ல முறையிலே அவர்களை மன்னித்து நடக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமோடு முறை தவறி நடக்கிறார், ஆனால் அவரை மன்னிக்க வேண்டும். நாங்கள் இஸ்லாம் சொல்லி தருகிறது மன்னிப்பு என்ற பண்பாடு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குபாரம் எல்லாம் அவரை பார்த்து சொன்னார்கள், யாரெல்லாம் உங்களை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நீ சேர்ந்து வாழ். உன்னை வெட்டுறார் சபையில, உன்னை மானத்தை போக்குறார், உனக்கு புலி தோன்றார், ஆனால் அவரோட நீ சேர்ந்து வாழ். உன்னை துண்டித்து வாழ்கிறார், நீ அவரோட சேர்ந்து வாழ் என்று நபிகளார் ஒரு சகாபியை பார்த்து புத்திமதி சொல்லி கொடுத்தார். எனவே அன்பானவர்களே, இது எவ்வளவு அழகான புத்திமதி. ஒரு மனிதன் எங்களை விட்டு ஒதுங்கி போனா நாங்க அதை விட கூட ஒதுங்கி போறேன். அந்த மனிதன் பின்னால போகணும். அந்த மனிதன் நினைக்கிறோம், நான் எவ்வளவு ஒதுங்கியும், நான் எவ்வளவு பெரிய குழி வச்சியும், நான் எவ்வளவு எவ்வளவு ஆபத்து செஞ்சு என பின்னாலே இவர் வாழ, எவ்வளவு பெரிய பண்பாடு,
இவரை வாழ்க்கையிலே நான் மறக்க கூடாது என்று அவருடைய உள்ளத்திலே ஆள் மனதிலே பதிந்துவிட்டால் அது போதும் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இவரை பற்றிய நல்ல எண்ணம் ஏற்படுது. எனவே இந்த பண்பாடு இவருடைய உள்ளத்திலே எப்போதும் வர வேண்டும். அடுத்து தேவை உள்ளவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய உதவி செய்து கொடுக்க வேண்டும். முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் தேவை உள்ள வாழ்ப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளை இதை கேட்பான். நான் நோயாளியாக இருந்தேன், என்னை யாரும் நோய் சாதிக்க வரவில்லை. நான் பட்டினியாக இருந்தேன், யாரும் எனக்கு உணவு தர வரவில்லை. நான் பசியோடு இருந்தேன், நான் தாகத்தோடு இருந்தேன், எனக்கு யாரும் அந்த தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு தரவில்லை என்று அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் மக்களை பார்த்து கேட்பான். மக்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நீ உலகத்தாரே ரப்பு, உனக்கு நோயா, உனக்கு பசியா, உனக்கு தாவமா என்று கேட்பார்கள். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், இன்ன அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அந்த அடியானை நீ நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அங்கு என்னை நீ கண்டிருப்பாய். இன்ன அடியான் பசியோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தான், அவனுடைய பசியை தீர்க்க ஒரு கவலை உணவு கொடுத்திருந்தால் அங்கு நீ என்னை கண்டிருப்பாய். ஒரு அடியான் தாகத்தோடு வாழ்ந்தான், அந்த மனிதனுக்கு ஒரு மினல் தண்ணீரை நீ புகட்டினால் அங்கு என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹும் அந்த மனிதனுக்கு மேலே உரையாட நடக்கின்ற போது அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து இந்த பதிலை சொல்லுவார். எனவே அன்பானவர்களே, கயாமத்துடைய நாளிலே நாம் யாரும் அல்லாஹுக்கு முன்னால் இப்படி கேட்டுவிடக் கூடாது. எனவே இந்த குறைகள் இல்லாமல் இருக்கின்ற அளவுக்கு தேடி தேடி தேவை உள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது எங்களுக்கு மத்தியிலே பண்பாடு வளர்வதற்கு பிரதான காரணங்கள் ஒன்று. அடுத்து ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு அவருக்கு தெரியாமல் மறைமுகமாக துவா செய்வது. ஒரு மனிதன் தவறு செய்கிறான், ஒரு முஸ்லீம் தவறு செய்கிறானா, அந்த முஸ்லீமுக்கும் மறைமுகமாக நான் துவா செய்வோம். அந்த முஸ்லீம் தவறு செய்கிறானா, இன்னொரு முஸ்லீம்கிட்ட போய் சொல்ற இல்ல, இன்னொருத்தர போய் அவரை போட்டுக் கொடுக்குற இல்ல. முதலாவது கட்டம், எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான துறப்பு மிகவும் நெருக்கமாக சீராக இருக்கிறது. நான் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், நான் அதிகமாக வணக்கம் செய்கிறேன், நான் அதிகமாக குர்ஆன் ஓதுகிறேன், அல்லாஹ் என்னோட நெருக்கமாக இருக்கிறான், அல்லாஹ் என்னோட இரக்கமாக இருக்கிறான், நான் கேட்பதை எல்லாம் அல்லாஹ் தருகிறான், என்னுடைய நோய் எல்லாம் அல்லாஹ் குணமாக்குறான். எனவே ஒரு அடியான் தவறு செய்கிறான், அந்த அடியானை நாம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அந்த மனிதனை திருத்துவதற்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம் என்று நாங்கள் கையேந்தினால், அந்த அடியானுக்கு துவா கேட்டால் அல்லாஹ் அந்த அடியானையை திருத்துவான், எங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். ஒரு மனிதன் மறைமுகமாக ஒரு மூமினுக்கு துவா கேட்கிறான் என்றால், யாருக்காக வேண்டி துவா கேட்டாரோ அவருக்கும் அதே போன்ற அந்த துவாவிலே பங்கு இருக்கிறது. அந்த அடியான் மற்ற அடியானுக்கு கேட்டால் அந்த துவாவில் எந்த குறைவும் இல்லாமல் அவருக்கும் அதிலே நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அடுத்த விஷயம் மிக முக்கியமான விஷயம், இதில் அநேகமானவர்கள் தவறு விடுகின்றார்கள். பொறுப்புதாரிகளால், ஆசிரியர்களால், உஸ்தாதுமார்களால், அனுபவசாரிகளால், அதிபர்களால், எங்களை ஈந்தெடுத்த பெற்றோர்களால் எங்களை வழி நடத்தப்படுகின்ற போதும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே பொறுமை இழந்து அவர்களை ஏற்கக்கூடாது. சமூகத்திலே அதிகாரம் உள்ளவர்கள் சிலர் திருத்துவதற்காக அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள். ஆசிரியர்கள் பிள்ளைகள் நல்லா வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் சில வேலை அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே மாணவர்களாக இருக்கலாம், அல்லது நிர்வாகிகள் நடக்கின்ற போது ஜமாத்தாராக இருக்கலாம், அவர்கள் பொறுமை இழந்து அவர்களுக்கு ஏற்கக்கூடாது, பிரச்சனைகளை விளைவிக்க கூடாது, அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது. ஏன், நாங்கள் நல்லா வர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடுதான் அவர்கள் முயற்சி கொண்டிருந்தார்கள் என்று நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, அதை நல்லா பரிசுத்த அனுப்புவாரை சொல்கிறார். அந்த பொறுமை இருக்கிறது, அது மிக பிரதானமான எங்களுடைய ஒரு கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விவாதம். ஒரு மனிதன் அநியாயம் விளைவிக்கப்பட்டு அந்த மனிதன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அடிக்கிறான் என்று வைத்துக் கொண்டால் அவனுக்கு திருப்பி அடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அடித்து விட்டால் அந்த நீதம் அந்த நிமிடத்தோடு அது முடிந்துவிடும். ஆனால் அவன் அடிக்காமல் இருந்தால் அவனுக்கெல்லாம் மூன்று விதமான நன்மையை கொடுக்கிறான். முதலாவது நன்மை, அந்த அடியான் அடியை வேண்டுவிட்டான் அநியாயமாக, அல்லாஹ் என்ன செய்வோம், அநியாயம் உழைக்கப்பட்டவனுக்கு உடனே ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பி அந்த அவருக்கு சார்பாக துவா கேட்டுக் கொண்டே இருப்பார். இரண்டாவது கூலி, அல்லாஹ் இதற்கு மௌத்துக்கு பின்னால் நீதம் வழங்குவான். மூன்றாவது கூலி இன்னமா யுவப்பஸ்தாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். இந்த பொறுமைக்கு கூலி எவ்வளவுதான் இன்று இல்லை மட்டில்லை. அல்லாவை கொடுத்து சுவர்க்கத்தையும் கொடுத்து சுவர்க்கத்துடைய எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கு மேலேகமா என்னென்ன உரிமை எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுப்பான். பொறுமைக்கு இவ்வளவுதான் கூலி என்பது அல்ல. எனவே அன்பானவர்களே, சில பிரச்சனைகள் நடக்கலாம். சில அந்நிய மக்களுக்கு நான் போய் சில சின்ன பிரச்சனைகள் நடக்கின்ற போது யாராவது எங்களுக்கு அடித்து விட்டால், அவருக்கு திருப்பி அடித்து விட்டால், ஒருவர் அடிக்கிறார் நாங்கள் திருப்பி அடித்து விட்டு வந்தால் அந்த பிரச்சனை அந்த இடத்திலே முடியாது. அடியை வாங்கிவிட்டு வந்த பொறுப்புதாரிகள் சொன்ன அந்த பொறுமையிலே வெட்டி இருக்கிறது. அண்மையிலே நாங்கள் காத்த பொறுமைக்கு நிறைய வெற்றிகளை கண்டோம். அந்த வெற்றிகள் எங்களுக்கு இன்னும் வேண்டும். அந்த பொறுமை இன்னும் நிலைத்திருக்க வேண்டும். எல்லா ஊர்களும் அந்த பொறுமை இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நிர்வாகம் தான் இருக்க வேண்டும் ஊரை கட்டுப்படுத்துவதற்கென்றல்ல, போலீஸார் இருக்க வேண்டும் குற்றங்களை தடுப்பதற்கென்றல்ல. இதெல்லாம் சபபுக்கு காரணத்துக்கு. போலீஸ் இல்லாமல் சில நல்ல ஊர்களும் இருக்கு, தலைவர்களே இல்லாத ஊர்களும் இருக்கிறது. பெரிய அளவுல நிர்வாகத்துடைய ஏற்பாடுகள் இல்லாமல் ஜமாத்தார்கள் நல்ல முறையில் நடக்கக்கூடிய இருக்கிறார்கள் மாஷாஅல்லாஹ். எனவே அன்பானவர்களே, பொறுப்புதாரிகளை கோருவது அதனுடைய நல்ல முறையிலே வழி நடத்துவதற்கு. எனவே நாம் எல்லோரும் அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலமன் ஸபர வஃபர இன் ஸாலிகல் லமின் அஸ்மில் உமூர். நாங்கள் பொறுமையாக இருந்தால், இஸ்திகஃபார் செய்தால், அதை விட இன்னும் உறுதியான காரியம் வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுவோம். எனவே அன்பான் அல்லாஹ்வின் உதவியாளர்களே, இந்த விடயங்களினுடைய வாழ்க்கையிலே வரவேண்டும். அப்போதுதான் நாங்கள் வெற்றியை காண முடியும். நல்ல பண்பாடுகள் எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். ஒரு அதிகத்தை சொல்லிவிட்டு இந்த சொத்துபாவை நிறைவு கொண்டு வருகிறேன். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான போதனைகளை சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த வகையிலே அல்லாஹ் கற்றுக் கொடுத்த போதனைகளை, மிக முக்கியமான போதனை சஹாபாக்கள், அதை வளமையாக செய்து வந்தார்கள். ஒருமுறை நடிகரார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இன்று நோம்பாரியாக இருந்தவர் யார், இன்னொரு ஜனாதாவை பின்தொடர்ந்தவர் யார், இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார், இன்று ஒரு நோயாளியை சுகா விசாரித்தவர் யார் என்று அந்த சபையினை கேட்டபோது யாருமே எழும்பவில்லை. அவுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், இந்த நாலு விஷயத்தையும் இன்றைய நாளில் நான் செஞ்சிருக்கிறேன். நபிகளார் சொன்னார்கள், அவுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த நாலு விஷயத்தை உள்ளடக்கி கொண்ட நீங்க ஒரு நாள் அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை தந்து விட்டான் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். எனவே அன்பானவர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தா, உடம்புல சக்தி இருந்தா நோம்பு நோட்டுக் கொள்ள வேண்டும். ஜனாதாக்கள் இருந்தா தேடி அந்த ஜனாதாவில் கலந்து கொள்ள வேண்டும். ஏழை எளிய மக்கள் எங்கேயாவது இருந்தா அவர்களுக்கு ஒரு கவலமாவது உணவு கொடுக்க வேண்டும். எங்களால் ஏழும் ஒரு பெட்டித்தை வாங்கி கொடுக்கத்தான், எங்களால் ஏழும் 20-30 ரூபாய்க்கு ஒரு பின்பண்டத்தை வாங்கி கொடுக்கத்தான் அதாவது செய்யுங்க. அப்படி இல்லை தண்ணி போட்டதான் வாங்கி கொடுக்கும், அதையாவது கொடுங்க. அது மிகப்பெரிய தர்மம். எங்களுக்கு தெரியும், அந்நேரம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முஸ்லீம்கள் தண்ணி போட்டதுனா அள்ளி கொடுத்தார்கள். ஏன், அவன் அந்த சவாபை எல்லாவுடைய கூலியை நேரடியாக காணுகின்ற மக்கள். எனவே அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். லட்சக்கணக்கான தள்ளி, லட்சக்கணக்கான பணத்திற்கு அவர்கள் தண்ணீர் கொடுத்தார்கள். ஏன், காரணம் அல்லாஹ்வுடைய உதவி அவர்கள் கண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அதனோடு சேர்த்து அதாவது யாராவது நோயாளிகளாக இருந்தால் அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு ஆறுதற்படுத்துங்கள். இது எங்களுடைய வாழ்க்கையில் வரவேண்டிய முக்கியமான விடயங்களாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை வாழ்விலே நாங்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலே வெற்றியாக அமையும். எங்களுடைய வாழ்வு எல்லோருக்கும் நல்ல முறையில் அமையும். அடுத்ததாக நாங்கள் இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். அதுதான் எல்லோரும் முஸ்லீம்களுக்கு சொல்லக்கூடியவர்கள், ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீம்க்கு எப்போதும் நல்ல விடயத்தில் உதவியாக இருக்கணும். பாவமான விடயத்தில் யாரும் யாருக்கும் உதவியாக இருக்கக்கூடாது. பாவமான விடயத்தில் யாரும் யாருக்கும் உதவியாக இருக்கக்கூடாது. அது சிறிய பாவமா இருக்கட்டும், பெரிய பாவமா இருக்கட்டும், அந்த விஷயத்தில் யாரும் உதவியாக இருந்து வரக்கூடாது. அது பாரதூரமான விடயம், அது பாரதூரமான விடயம். ஒரு மனிதன் தவறு செய்யறது விளங்குது, நான் வேணும் போன குறித்தான ஒரு கோயில்தான் பேசுகிறார், அது பாரதூரமான விடயம். நிரந்தரமாக அவர் பாவம் செய்வதற்கு நாங்கள் அவருக்கு துணையாக இருக்கிறோம். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் இதை எச்சரிக்கிறார், மா லில்லாலிமீன மின் ஹமீமி வலா ஷஃபீஈ யுதா. அநியாயக்காரருக்கு முகத்துக்கு பின்னால் எந்த நண்பரும் இருக்க மாட்டார்கள். இங்கு பாவத்துக்கு நண்பர் இருப்பார்கள், நல்ல நண்பர் யாரும் அவர்களுக்கு இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் இன்னமும் அநியாயக்காவலுக்கு ஏமத்துறையினால எந்த உதவியாக இருக்க மாட்டார்கள். எனவே எங்களுக்கு இதைவிட மிக முக்கியம் ஆகிறார், இந்த துனியாவிடமே முக்கியம், ஆறிலே முடிவே இல்லாத ஆகிறக்கூடிய வாழ்க்கை. எனவே ஆக்ராவிலே நல்ல முறையிலே வாழ வேண்டுமா? இந்த உலகிலே இந்த உலகத்திலே நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன்சுரு அஹாக்கா லாலிமன் அவ் மதுலாமா, உன்னுடைய அடியான் அநியாயம் செய்பவனாக இருந்தாலும் அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருந்தால் அவனுக்கு உதயப்பூர் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் நபிகளார் அடிப்பாடு சிறந்தார்கள். அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வது எப்படி என்று தெரியும். அநியாயம் செய்தவனுக்கு எப்படி நாங்கள் உதவி செய்வது? அநியாயம் இழைக்கப்பட்டவன் ஒருவருக்கு அடிபட்டு இருக்கிறது, அவருக்கு காயம், அவர் காயத்துக்கு மருந்து போடலாம், அவர் அநியாயத்தினுடைய இழப்புகளை எங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அநியாயம் செய்வதற்கு எப்படி நாங்கள் உதவி பண்ணுவது? நபிகளால் சொல்லி தந்தார்கள், அந்த அநியாயத்தில் அவரை தடுப்பதே நீங்கள் அவருக்கு செய்கின்ற உதவி. அநியாயக்காரனுக்கு உதவி செய்வதே அவருக்கு செய்யக்கூடிய உதவி அல்ல. அநியாயக்காரருக்கு உதவி செய்ய வேண்டும், அநியாயத்தை தடுக்க வேண்டும், அதுதான் அவருக்குரிய உதவி. கெட்ட நண்பர்களோடு ஏன் பழக வேண்டும்? அவர்கள் அந்த பாவத்தின் தடுப்பதற்காக பழக வேண்டும். அவர்களோடு சேர்ந்து பாவம் செய்வதற்கு நாங்கள் பழகக்கூடாது. எனவே அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் இதை கவனித்திடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின், ஒரு மூமின் உலகத்திலே வாழுகின்றான், அவன் வினா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே மூமினாக இல்லை. வலா யஸ்ரிஃபு ஸாரிக் ஹீன யஸ்ரிஃபு மூமின், ஒரு மூமின் களவெடுக்கிறான் என்றால் களவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவன் மூமினாக இல்லை. நபிகளார் தொடர்ந்து சொன்னார்கள், வலா இயந்திரமுழு கமுரகீன இயந்திரமுகா வகு மூமின், ஒருவன் மறுபானம் குடிக்கிறான் சந்தர்ப்பத்தில் அவன் மூமினாக இல்லை. அந்த சந்தர்ப்பத்திலே மௌத்து வந்து விட்டால், அந்த சந்தர்ப்பத்திலே மனக்குள் மௌத்து வந்து விட்டால் எங்களுடைய முடிவு என்னவாக இருக்கும்? நாங்கள் இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக வாழ்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், வலா தமூத்தும் இல்லா வாங்க முஸ்லிமோ, முஸ்லீமாகவே அன்றி நீங்க மரணிக்க வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் முஸ்லீம் இல்லாமல் எங்களுடைய உயிர் பறிக்கப்பட்டால் எவ்வளவு பெரிய கை சேதம், எவ்வளவு பெரிய கை சேதம், இதைவிட பெரிய கை சேதம் வேறு என்ன இருக்க முடியும்? எனவேன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, எப்போது முஸ்லீம்களுக்கு நல்ல முறையிலே நல்ல விடயங்களை செய்யக்கூடியவர்களாக, எங்களுடைய பண்பாடில் உள்ள மக்களை மாற்றக்கூடியவராக, நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் மாற்றி, சமூகத்திலே எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய அசைவுகள், எங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் பார்த்து மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எங்களை அல்லாஹ் ஆக்கிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லடியாருடைய கூட்டத்திலே மாணி